नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதையின் முறிவு அத்தியாயம் 6 தியான யோகம் 47 யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மத மொழிபெயர்ப்பும் பள்ளியிலவர் சில பிரபா பிரபாக்கு ஜெய். மேலும் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னை நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை: பஜதி என்னும் சொல் இங்கு மிக முக்கியமானதாகும். பஜதி என்னும் சொல் பஜ் என்னவனை சொல்லிலிருந்து வருவது. இவனே சொல் சேவை என்னும் பொருள் உபயோகிக்கப்படுவதாகும். வழிபடுதல் என்னும் தமிழ் சொல் பஜ் என்னும் பொருள் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவன். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது சுவரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமை பெற்றவர்கள். இவ்வாறு செய்ய தவறுவன் வீழ்ச்சியடைகிறான். பாவதம் இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றது: யா ஏஷாம் புருஷம் சாஷாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ந பஜந்தி யவஜானாந்தி ஸ்தானாத் பிரதந்த யத. எல்லா உயிர்வாளியின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது என்னும் தன் கடமை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவான். எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களுக்கும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகளேயாகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் என இலக்கை நோக்கிய படிக்கற்களே. கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வு பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்ச்சி பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஞான யோகம் பல்வேறு உடல் முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவரே நிலை பெறும்போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் எனப்படுகிறது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணனை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும். ஆனால் பக்தி யோகத்தை உண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலை பற்றுக்கொண்ட நிலை முன்னேற்றமடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் அழைக்கப்படுகிறான். பக்தி யோக நிலைக்கு வரும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்து விட்டவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ணர்வை யோகத்தின் மிக உன்னதமான நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும் போது உலகின் மிகவேந்த மலையை குறிப்பிடுகிறோம். அதில் மிகவேந்த சிகரமான எவரஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல் யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். நான் கொஞ்சமா படிச்சிருக்கேன். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சாய போலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்தாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சோன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாஸ் கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. மேலும் எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் எவன ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னை நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள். ஒன்று வந்து புருஷோத்தம மாதம், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ரெண்டாவது வந்து இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரு நாள் கொண்டாடுறாங்க. என்னது முழுசா சொல்லுங்க. IDY, இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. ஐஓடியா ஐடிஒயா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. ஆனாடி யோகா ரெண்டு நாள் கொண்டாடுறாங்க. ஆனாடி தான் இன்னைக்கு இந்த ஸ்லோகமும் எடுத்தேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது யோகன்னு பிரபாதா சொல்லிருக்காரு. முக்கியமாக வந்து பக்தர்களுக்கு வந்து யோகான்னா எதுன்னு சரியாக தெரியாமல் இருக்கலாம். யோகான்றதோட வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை. அதோட அர்த்தம் என்னது? யோகான்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? இணைத்தல்னு பேர், லிங்க். யோகானா இணைக்கணும். ஆனால் இந்த யோகாடைய எம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கை இருக்கும். அது மட்டும் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஒன்று வந்து லோயர் கான்சியஸ்னஸ், இன்னொன்று சுப்ரீம் கான்சியஸ்னஸ். ரெண்டையும் இணைக்கிறக்கு அந்த யோகா விளக்கத்தில் வந்து ரெண்டு கை இப்படி கும்பிட்டமாக இருக்கு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் யோகா. அதாவது நம்ம ஜீவன் வந்து குறைந்த மன பக்குவத்தில் இருக்கிறோம், பக்குவம்ல நாடி துன்பப்படுறோம். உயர்ந்த பக்குவத்தில் உள்ளது பகவான், அவரோட கனெக்ட் பண்ணுற நாடி இந்த யோகா வந்து இந்த மாதிரி இந்த எம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பஞ்சபூதங்களும் சொல்லியிருக்கு. சூரியன், சந்திரன், அந்த மாதிரி நிலம், பூமி, காற்று, நீர்லாம் அந்த எம்பளத்தில் இருக்கு. அதையும் பயன்படுத்தி பகவானோட நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் யோகா. இந்த யோகா எம்பளம் இன்னைக்கு ஐடியோ எம்பளம் பார்த்தேன். இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவில் வந்து அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சுருக்கமாக வந்து பகவானோட கனெக்ஷன் பண்ணுறது தான் யோகா. அதுக்கு வேற வேற வழிமுறைகள் இருக்கலாம். அந்த யோகா முறையில் வந்து பல வழிமுறைகள் இருக்கு. கர்மயோகம், பிரபுபாதா தெளிவாக சொன்னாங்க, கர்மயோகம் ஆரம்பம். அதுவும் நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம்னா பலன் எதிர்பார்க்காம செய்கிற கர்மம் தான் ஆரம்பம். ஆனாடி கர்ம யோகத்தில் ஆரம்பிக்குது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடுத்து எந்த யோகம் வருது? கொஞ்சம் தியாகம், கொஞ்சம் ஞானம் வரும்போது ஞான யோகத்துக்கு வர்றாங்க. ஞான யோகத்தில் பக்குவப்படும் போது அஷ்டாங்க யோகத்துக்கு வர்றாங்க. மனம் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி பிராணாயாமம் எல்லாம் கட்டும். அஷ்டாங்க யோகத்துக்கு அடுத்து எங்கே வராங்க? பக்திக்கு வராங்க. ஆனாடி பக்தி தான் கடைசி ஸ்டெப்பு யோகத்தில். அதுதான் அல்டிமேட். பிரபாதா சொல்கிறாங்க, இமயமலைன்னு சொன்னால் எவரெஸ்ட்டுன்னு அதான் டாப் மோஸ்ட்டு, மித்தெல்லாம் கீழே கீழே உள்ளது. அதே மாதிரி யோகத்தில் டாப் மோஸ்ட் யோகா வந்து பக்தி, பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி. இந்த அடையாளப்படியும் பக்தியில் தான் நம்மளையும் பகவானை கனெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அந்த யோகா வந்து பர்ஃபெக்ட் ஆகுது. உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வந்து பகவானோட நம்முடைய கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு தந்தையோட பிள்ளைக்கு வந்து உறவு சரியாக இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வராது. அதே மாதிரி பகவானோட நம்ம கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுக்கு பகவானோட கனெக்ஷன் பண்ணுறது தான் இது. இன்னும் உதாரணம் சொல்கிறேன்னா, ஸ்வேதாஸ்வர உபநிஷத் சொல்கிற மாதிரி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ரெண்டு பறவைகள் வந்து ஒரு மரத்தில் இருக்குது. ஒரு ரெண்டு பறவைகளும் ஒரே மரத்தில் குடியிருக்கு. ஒரு பறவை வந்து காயும் பழையும் சாப்பிட்டு இன்பம் கஷ்டப்படுது. சமயத்தில் சந்தோஷப்படுது, சமயத்தில் கஷ்டப்படுது. பறவை போய் கொத்தும், ஒரு பழம் புளிக்கும், ஒரு பழம் இனிக்கும். இப்போவும் பணம் வந்து ஒரு மரத்தில் பழுத்துருச்சுன்னு பார்க்கணும்னா மொதல் அடையாளம் வந்து டெய்லி மரத்து கீழே போய் பார்க்கணும். கொத்தி பறவை போட்டிருந்துச்சுன்னா அந்த மரத்தில் பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் பெஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணுறது, பழம் பழுத்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. கொத்தி அந்த ஒரு நாலு மணி இதை கீழே போட்டிருந்ததுன்னா, இன்றைக்கும் பெரிய குளத்தில் நம்ம ஆசிரமத்தில் அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொத்தி போட்டிருந்ததுன்னா அதை பழுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே சமயம் காயம் கொத்திரும், கஷ்டப்படும். அதே ஆனால் இன்னொரு பறவை மரத்து உச்சியில் நின்றுனா அமைதியாக இந்த பறவையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதை உதாரணம் சொல்லி, நம்ம உடம்புன்றது ஒரு மரம், இல்லை குடியிருக்கிற ரெண்டு பறவை வந்து ஜீவாத்மா பரமாத்மா. ஒன்று பகவானோட அம்சம் பரமாத்மா, ஜீவாத்மான்னு சொல்ல உயிரில் ஆத்மா நானும் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா. இந்த ரெண்டும் வந்து இந்த உடம்புல குடியிருக்கு. இந்த ரெண்டும் குடியிருக்கிற போது ஒரு பறவை வந்து ஜீவாத்மான்ற பறவை வந்து இன்பம் செஞ்சு சந்தோஷப்படுது, துன்பம் கஷ்டமான செயலை செஞ்சு துன்பப்படுது. ஆனால் பரமாத்மா சாட்சியாக மட்டும் இருக்கு, இந்த மாதிரி செய்யாத செய்யாதன்னு அறிவுரை சொல்லிட்டு இருக்கு. அதுதான் நம்ம வந்து மனச்சாட்சியை உறுத்துறதுன்னு சொல்கிறோம், இல்லை கான்சியன்ஸ் பிரிக்குன்னு சொல்கிறோம். அதாவது நம்முடைய தவறான காரியங்கள் செய்யும்போது நம்ம மனசே விருப்பப்படுறதில்லை, நம்மளே சங்கடப்படுறோம். அது எங்கேருந்து அந்த உணர்வு வருதுன்னா, பரமாத்மா உள்ள குடியிருக்கிற பகவான் வந்து அதை உணர்வை உண்டாக்குறாரு. இந்த ரெண்டும் நம்ம இதயத்தில் இருக்கனாடி, நம்ம அதோட வார்த்தையை கவனிக்கானாடி நம்ம துன்பம் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து யோகா பிராக்டிஸ்ல வந்து பக்தி யோகத்துல வந்து பகவானோட வார்த்தைகள் வந்து நம்ம லிசன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ரெண்டு பறவைகள் வந்து கஷ்டப்படுற பறவை வந்து அமைதியான பறவையை பார்த்து அதோட வழிமுறைகள் படி நடக்கிறனாடி இந்த யோகா பிராக்டிஸ்ல வந்து அமைதி அடைகிறாங்க. இதுதான் யோகத்தோட அடிப்படை அடையாளம். அதாவது மனசுல வந்து எல்லாரும் எந்நேரமும் அமைதியா இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் இருக்கோம், கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறோம், தொடர்ந்து அமைதியும் சந்தோஷமும் வர்றதில்ல. ஆனா யோக முறையில வந்து மனசை அமைதியும் ஒழுங்கும் படுத்த முடியும். இது போக இந்த யோக முறைன்னு சொல்லக்கூடியது வந்து அந்த காலத்து ரேடியோவில் வந்து இந்த டியூனிங் பண்ணுவோம் ஃப்ரீக்குவன்சி. இந்த காலத்தில் ரேடியோலாம் பார்க்க முடியாது, டிஜிட்டல் எல்லாமே. அதனால அந்த யோகத்தில் வந்து முத டியூனிங் பண்ணுற மாதிரி நம்ம சரியாக ஸ்டேஷன் டியூன் பண்ணலைன்னா குர்ன்னு நாய்ஸ் அடிக்கும். அந்த கரெக்டாக டியூன் பண்ணாதான் அது வால்வ் ரேடியோ. அந்த ரேடியோவில் வர்ற சவுண்டு இன்னைக்கு எந்த ரேடியோலையும் கிடையாது. வால்வ் ரேடியோ சவுண்டு அவ்வளோ பக்காவாக கிளீனாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதிலே இன்னொரு சுவிட்ச் இருக்கும் ஃபைன் டியூனிங்னு. அந்த டியூனிங் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த வேவ் லென்த் அலைன் பண்ணிட்டீங்கன்னா சவுண்டு வந்து நீட்டாக கிளீனாக கேட்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த யோகா ப்ராக்டிஸில் வந்து நமக்கும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அதான் அந்த ரெண்டு ஹேண்டுக்கு அடையாளம் சொல்கிறாங்க. இப்படி கும்பிட்ற ரெண்டு ஹேண்டுக்கு அந்த யோகா எம்பளத்தில் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா எம்பளத்தில் அந்த ரெண்டு கை இப்படி கும்பிட்டமா இருக்க அதான் அடையாளம். அது வந்து நம்முடைய உணர்வையும் பகவானோட உணர்வையும் டியூன் பண்ணி சிங்கரனைஸ் பண்ணுறது. சிங்கரனைஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒழுங்குபடுத்துதல். சிங்கரனைஸ்ன்ற டெக்னிக்கல் டேர்ம், சிங்க்னு சொல்கிறோம், சிங்கரனைஸ். அந்த மாதிரி பண்ணுறது தான் யோகா. அந்த மாதிரி பண்ணும்போது பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மனசில் ஃப்ளோ ஆகும். பகவான் டைரக்ட் கைடன்ஸில் நம்ம இருக்க முடியும். பகவான் வழிகாட்டுதல்லாம் நம்ம இருக்க முடியும். அந்த நேரத்தில் பகவான் வழிகாட்டல நமக்கு என்ன பிரச்சனை வரும், அதுதான் யோகா. இந்த முறையில் வந்து ஒவ்வொருத்தரும் உடம்பை டியூன் பண்ணுறோம், மனசை டியூன் பண்ணுறோம், ஆயிரக்கணக்கான விஷயங்களை டியூன் பண்ணுறோம். ஆனால் பகவானே கர்ணகு வந்து ஈஸியாக டியூன் பண்ணிட்டாருன்னா சுலபம், அதுதான் பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பக்தி யோகத்தில் வந்து நம்ம சுலபமாக பகவான் அருக முடியும். நிறைய நான் டீட்டெயில் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் டிவியில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய யோகா ப்ரோக்ராம் எக்ஸசைஸ் காமிச்சிருப்பாங்க, இது காமிச்சிருப்பாங்க. அதாவது அது யார், ஒருத்தர் ராம்தேவ், ராம்தேவ் எக்ஸசைஸ். இந்த மாதிரி நிறைய காமிங்க. ஆனால் உடம்பு மட்டும் இல்லை, அது அஷ்டாங்க யோகத்தில் ஒரு பகுதி தான். யம நியம பிராணயம பிரத்யாக தாரணம் தியானம் சமாதி, இதில் வந்து ஒரு ஸ்டெப்பு தான் பாடி கண்ட்ரோல்லாம். ஆனால் மனசை ஒழுங்குபடுத்தலைனா பாடியும் ஒழுங்கு இருக்காது. இதை பூரா ஒழுங்கு பண்ணக்கூடிய ஏகப்பட்ட யோகா முறை இருக்கு, குழம்பிடக்கூடாதுன்றக்காக பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் வந்து தயவு செய்து நம்ம வந்து இந்த ஜப யோகா, நம்பர் ஒன் யோகா ஜப யோகான்னு இருக்கு, எடுத்து படிங்க. இதில் எல்லா யோகத்தோட விளக்கமும் இருக்கு, எல்லா யோகத்தோட அடக்கமும் பக்தியில் இருக்குன்னு சொல்லுது. ரெண்டாவது பிரபுபாதா சொல்கிறாரு பக்தி யோகத்தோட அட்வான்டேஜை பற்றி சொல்லும்போது, ஃபஸ்ட்டு வந்து பக்தி யோகம் ஒன்று தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது. மித்த யோகங்கள்லாம் குடும்ப வாழ்க்கை உதவாது. நம்ம 100க்கு 90 பேர் குடும்ப மத்தியில் உட்காந்துருக்கோம். நம்ம நாடி மித்த யோகங்கள் பண்ண முடியாது, பண்ணினீங்கன்னா பைத்தியம் பிடிக்கும். அந்த மாதிரி யாராவது மற்ற யோகா ப்ராக்டிஸ் பிராணாயாமா அது இதுன்னு தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து சாஸ்திரத்தில் ரெக்கமெண்ட் கிடையாது. பக்தி யோகம் ஒன்று தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது பக்தி யோகம் ஒன்று தான் கலியுகத்துக்கு. மூணாவது கிருஷ்ணனும் எல்லா யோகினாம் அபி சர்வேஷாம், எல்லா யோகிகளையும் எந்த யோகி சிறந்தவனு சொல்கிறாரு. என்ன வழிபட்டு எனக்கு சேவை செய்கிற என்னுடைய பக்தன் தான் சிறந்தவன்றார். ஆனாடி பக்தி யோகி தான் சிறந்தவனு கிருஷ்ணன் சொல்கிறாரு. இந்த கலிகாலத்துக்கு நம்ம நாடி பக்தி யோகம்தான் முடியும், அதிலே ஹரிநாம ஜபந்தான். மூணாவது வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே யோகம் வந்து பக்தி யோகம். நாலாவது வந்து ரொம்ப சுலபமான யோகம். அஞ்சாவது வந்து எல்லா யோகங்களோட பலனும் இந்த யோகத்தில் அடக்கும். இதை பிரபுபாதா சொல்லும்போது எல்லா யோகங்களும் பகவானை அடைகிறல பல ஸ்டெப்பு இந்த கனெக்ஷனில். ஆனால் புத்திசாலி வந்து படியில் ஏறியும் படியில் போத்த தேவையில்லை, லிஃப்டில் போயிடலாம். பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது லிஃப்ட்டு மாதிரி. நீங்கள் வந்து பகவானை வந்து சுலபமாக பக்தியில் நேராக அடையலாம், இத்தனை யோகப்படி ஏறி போக வேண்டாம்னு சொல்கிறாரு. இது வந்து உங்களுக்கு ஒரு தாட்ஸ், இன்னைக்கு தாட்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறையா டிவியில் பார்த்து அந்த யோகம் இந்த யோகம்னு குழம்பி குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, அந்த மாதிரி டிரான்சண்டல் மெடிடேஷனு அது இதுன்னு ஆயிரம் கேட்டு, இல்லைன்னா அஷ்டாங்க யோகா பிராணயாமா பிரத்யாகம் என்னென்னமா வார்த்தையெல்லாம் கேட்டு குழம்பி போக வேண்டிய தேவையில்லை. ஒரே யோகம் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ எல்லா யோகையிலும் சிறந்தவன் பக்தி யோகின்ட்டாரு. குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க உங்களுக்கு இதுதான் நிறைய நான் பிராக்டிக்கலா பார்த்துருக்கேன். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஜன வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்ற யோகங்களை ஃபாலோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கதை பார்த்துருக்கேன். ஆனாடி தயவுசு மற்ற யோகங்கள் இந்த யோகத்துக்கு ஏற்றது கிடையாது. அதே மாதிரி மற்ற எல்லா யோகங்களோட பலனும் பக்தி யோகத்தில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பகவானோட கனெக்ஷனும் கிடைக்கும். அந்த ஒரு இதாவது போட்டாங்க டெஃபினேஷன், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சுப்ரீம் கான்சியஸும் இண்டிவிஜுவல் கான்சியஸும் கனெக்ஷன்ஸ்லேயே அந்த கை ரெண்டும் ஒட்டி இப்படி இருக்கு. அந்த ஒரு கை மூலம் இது இன்னொன்று பஞ்சபூதங்களையும் வந்து பகவானுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா எம்பளம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா லைக் நிறைய கேள்விப்படுறோம். உமன்ஸ் டே, அந்த பேரண்ட்ஸ் டே, அந்த மாதிரி டீச்சர்ஸ் டே, அந்த மாதிரி இது வந்து யோகா டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எது யோகான்னு நம்ம சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். ஆனாடி தான் நம்ம பக்தி யோகன்ற பகவானும் பக்தி யோகி தான் எனக்கு பெரியவன் சொல்கிறாரு. ஆனாடி பெரியவன் பிரியவனும், பெரியவனும் சரி பிரியமானவனும் சரி, ஆனாடி நம்ம பக்தியில் அதிகம் குழப்பம் இல்லாமல் பகவான் நாமத்தை சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க பெரிய யோகியாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட மனசை கட்டுப்படுத்த முடியாமல் ஏகப்பட்ட சிதறல்கள் ஏற்படுறதை பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து பெரிய யோகியாக இல்லாமல் இருக்கலாம், அவங்க சொல்கிற யோகி மாதிரி, ஆனால் நம்ம நாடி அவங்களோட கட்டுப்படுத்த முடியுது. ஒருத்தர் யாரோ சொல்லிட்டு இருக்கல, ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் போனப்போ யாரோ ஒருத்தர் கேள்விப்பட்டப்போ சொன்ன அந்த மாதிரி திருநெல்வேலி தான் ஒரு சாமி, நீங்கள்லாம் வந்து பிரசாதம் டிவாடிஸ் போயிருக்காங்க ஒரு சுவாமிஜி சாப்பிடஸில் இருக்காங்க நல்ல பெரிய இடத்து சாமி தான், உடனே டிவாடி சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தெரியும் கட்டுப்பாடாக இருப்பீங்க, ஆனால் நாங்கள்லாம் ஒரு ஹோட்டல் போனால் போயிடுவோம் நல்ல ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டலாக போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு. சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா சாப்பாட்டிலேருந்து எல்லாமே சுலபமாக கட்டுப்பாட்டுக்கு வருது. நீங்களே எத்தனையோ பேர் யோசிச்சிருக்கலாம் இந்த கட்டுப்பாடெலாம் நம்ம ஜென்மத்திலே முடியுமான்னு நினச்சிருந்துருக்கலாம். எத்தனையோ பேர் எத்தனையோ குறைபாடுகள் நம்ம நாடி விட முடியுது. இதுதான் இந்த யோகத்தினாடி மனமும் பக்குவம் அடையுது. மனம் பக்குவம் அடையும் போது எல்லா விதமான இதுவும் வருது. பகவான் குடியிருக்கும்போது வேறு என்ன குறைபாடு வரும்? பகவான் குடிய நேரம் இருக்காரு, ஆனால் அதை உணரவும் செய்கிறோம். அதுவும் உணரும்போது நம்முடைய பக்தி வந்து இன்னும் பெர்ஃபெக்ட் நிலைமைக்கு வருது. சுருக்கமாக இன்றைக்கி வந்து யோகா அடையினவனே குழம்பி போய் நம்ம வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம பண்ணுற யோகா பெஸ்ட் யோகான்னு புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்காக தான் அந்த புஸ்தகங்கள்லாம் போட்டது. என்கிட்ட இது வரைக்கும் 25 வருஷம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த பதில் இருக்குது. எந்த யோகா சிறந்தது, இது என்னது, அது என்னன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் ஒன் யோகா ஜபயான எல்லாத்துமே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக தோற்று கொடுத்துருக்கு, போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது வந்து இன்றைக்கி புருஷோத்தம மாதம். புருஷோத்தம மாதம்னா இன்றைக்கி ஒரு டிவோடி அண்ட பேசினார், பேசும்போது பிரபு 15 வருஷம் நானும் இஸ்கான் இந்த புருஷோத்தம மாதத்தை பற்றி கேள்விப்பட்டல, திடீர்னு இந்த வருஷம் என்ன புருஷோத்தம மாதம் தான் விசேஷமாக இருக்கு அப்படின்னா, அன்னாடி அவருக்கு புருஷோத்தம மாதம் திடீர்னு ஏன் இவ்வளோ பட்ட அன்னாடி நீங்கள் எல்லாரும் கிருஷ்ணமுதம் எத்தனை பேர் வாங்குறீங்க, இல்லை எத்தனை பேர் படிச்சிங்க? ஏன்னா வாங்குற நிறையா பேர் படிக்க மாட்டாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த புருஷோத்தம யோகத்தை பற்றி போட்டிருக்கு, இல்லை என்ன விசேஷம்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். புருஷோத்தம யோகத்தோட விசேஷம் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் வரிசையாக. புருஷோத்தம யோகத்தோட பலம் விசேஷம் கேட்டேன், விசேஷம்னா அதோட பெருமை. 4 வருஷம் கிடையாது, அதுவும் தப்பு, 3 வருஷத்துக்கு ஒருத்தர் பாவங்களை நீக்கிது. அப்புறம் கேட்கல என்னன்னு, பக்தி அதிகப்படுத்துது. எது படித்து சொல்லணும், பகவான் கருணைய எதிர்பார்த்துருக்கோம். அப்புறம் இதில் இருக்கிறத சொல்லணும், அவங்கவுங்களா கற்பனையில் சொல்லக்கூடாது. நான் செக் பண்ணி மார்க் போடுவேன், இல்லைன்னா மைனஸ் மார்க் உண்டு. அபராதங்கள்லாம் நீங்கும், புருஷோத்தம மாதத்தை இது பண்ணவ அபராதம் நீங்கும். இதில் இருக்கா பௌதியமும் ஆன்மீகமும்? அப்படி போட்டிருக்க பௌதிக ஆன்மீகம் எது போட்டாங்கன்னு இல்ல, அப்படி கிடையாது. நான் அப்பதான் படிச்சேன். பகவான் புருஷோத்தமன்னு அவரை சொல்ல, அவரை சொல்லிட்டு இந்த மாசத்தை புருஷோத்தம மாசம் என்னோட மாசம்னு சொல்றாரு. பகவான் வந்து புருஷோத்தமன் அவரே சொல்லிக்கல, இந்த மாசத்தை புருஷோத்தம மாசம், புருஷோத்தம மாசம் தான் அரிய மாசம், அதெல்லாம் வேற உண்மையா நடந்துக்கணும். அது நான் அடுத்த கேள்வி, பெருமை தான் கேட்கிறேன், என்ன செய்யணும்ன்றது அடுத்த கேள்வி, அதெல்லாம் என்ன பண்ணணும்ன்றது அடுத்த கேள்வி, இதோட பெருமை என்னன்னு தான் கேட்கிறேன். ஒருத்தருக்கும் ஞாபகம் இல்ல படிச்சது. அஸ்வமேத யாகம் பலம்லாம் கிடைக்கும், அது படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கு. அப்புறம் அது சொல்லிட்டாங்க, ஒரு அஸ்வமேத இல்ல 100 அஸ்வமேத யாகம். அன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம மதுரையில் அஸ்வமேத யாகம்லாம் சௌராஷ்டிரக்காரங்க நிறைய பண்ணாங்க. அதனால அதெல்லாம் தேவையில்ல, புருஷோத்த மாசம் ஃபாலோ பண்ண 100 அஸ்வமேத யாகம் பண்ணாது வரும். அப்புறம் எல்லா மாசங்களையும் சிறந்த மாசம் புருஷோத்த மாசம், வேற தாமோதர மாசத்தை காட்டிலும் எத்தனை மடங்கு, 16 மடங்கு தானது, 16க்கு ஈடாகாதான். எல்லா மாதங்களின் பெருமையும் புருஷோத்தம மாதத்தின் பெருமையில் 16 ஒரு பகுதிக்கு கூட ஈடாகாது. அன்னாடி புருஷோத்த மாச மகிமை வந்து மித்த எல்லா மாதங்களோட நம்ம தாமோதர மாசம் சொல்றோம், தாமோதர கார்த்திகை மாசம் ஒவ்வொருத்தரும் அது பெருசுனது பண்ண, அதை விட இது பெருதான், 16 மடங்கு கூட அது இந்த மித்த மாதங்களோட மொத்ததும் ஈடாகாது. அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, கவலைகள் அனைத்தும் பறந்து போகுமா பகவான் நாமத்தை சொல்றவங்க. இத பத்தி வேற எந்தெந்த புராணங்கள் சொல்லியிருக்கு, ஹரிபக்தி விலாசம், பத்ம புராணம், நாரதிய புராணம், ஸ்கந்த புராணம், இதுல பூரா சொல்லியிருக்கு. எது அது சொல்லிட்டாங்க, பக்தி கிடைக்கணும் அந்த அவர் சொல்லிட்டாரு. சரி, பக்தி புருஷோத்த மாசத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி கடைபிடிக்கணும், ஒவ்வொருத்தரா சொல்லணும். அதிகம் ஜபம் செய்யணும். அப்புறம் அதிகம்னா எவ்வளவு, 1 ரவுண்ட்ல 2 ரவுண்டு, 16 ரவுண்டு மினிமம், எவ்வளவு நாள் சொல்லலாம். பணம் சேர்க்கல, நம்ம அளவாவா சேர்க்கிறோம், அளவு இல்லாம தானே சேர்க்கிறோம், அதே மாதிரி இதையும் அளவு இல்லாம சேர்க்கலாம். அப்புறம் அதிகமா பக்தி சேவை செய்யணும், அது கடைசியா தான் வருவாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு மங்களாரதி ஆட்டம் பண்ணும், குளிச்சு இது பண்ணும். அப்புறம் பிரசாதம் சாப்பிடணும், பிரசாதம் மட்டும் அப்ப மத்த எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மத்தனால நம்ம இன்னும் பிரசாதம் மட்டும் நம்ம இந்த மாசமாவது வெறும் பிரசாதம் மட்டும், அப்ப மித்த மாசம் கொஞ்சம் மித்தெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு சொல்லி எதுனாலும் சாப்பிடலாம், பிரசாதம் சாப்பிடணும் கண்டிப்பா, இந்த மாசம் பிரசாதம் சாப்பிடணும், அது ஏகாதசி மத்த நாள் இருக்க வேண்டிய இல்லையா. அதெல்லாம் சொல்லிட்டா சூரிய நமஸ்காரம் அங்க போடல, சூரிய நமஸ்காரம்லாம் இல்ல, நம்ம வந்து பக்தியில வந்து பகவானோட நாமம் சொல்றோம், பூஜை பண்றோம், அவ்வளவுதான். சூரியன் அவருக்கில தான் இருக்கு. பாவனம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், படிக்கணும். அப்புறம் மாமிசம் கண்டி மத்த நாளும் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் துளசி பூஜை பண்ணணும், டெய்லி துளசி பூஜை பண்ணணும். அப்புறம் பஜன் கீர்த்தனில் கலந்துக்கணும், அடுத்து வந்து இல்ல பகவான் சொல்றதே பாப்பான் ஆதி அபநாத்துல எவ்வாறு நான் புருஷோத்தமர் என்று போட்டப்படுகிறனோ அதுபோல் இந்த அதிக மாசமும் புருஷோத்தமர் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அதிக மாசம்னு சொல்றோம்னா, நம்ம வந்து ரெண்டு வகையான வருடப்பிரிவுனே இருக்கு. ஒன்னு வந்து சூரியனை மையமா வச்சு வரக்கூடியது சூரிய வருடம், இன்னொன்னு சந்திரனை மையமா வச்சு வரக்கூடியது சந்திர வருடம். ஆனாடி சில சமயம் சில பேருக்கு புது வருஷம் வந்து ஏப்ரல்ல வரும். நம்ம தமிழ்காரங்க கேரளா இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வருஷம் வந்து ஏப்ரல் மிடில் வரும். ஆனால் ஆந்திரா கர்நாடகா உங்களில் ஒரு பகுதிக்கும் வந்து மார்ச் மத்தியிலே வரும். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஒன்று வந்து சூரியமான வடம், ஒன்று சந்திரமான வடம்னு சொல்லுவாங்க. சந்திரனை மையமாக வச்சு 12 மாதம் சூரியன் சந்திரனை மையமாக வைக்கல 28 இல்லை 29 நாள் வரும். அந்த மாதிரி 12 மாதம் முடிஞ்சவொடனே அதை ஒரு வருடம்னு சொல்றது வந்து சந்திரனை கணக்கு வைக்கிறது. சூரியனை கணக்கு வைக்கிறது, சூரியன் ஒரு சுத்து சுத்துறது 365 நாள் கணக்கு வைக்கிறது. ஆக மொத்தம் இதுல வந்து வித்தியாசம் வந்து 10 நாள் வரும். ஒன்னுக்கு வந்து 355 நாள், இன்னொன்னுக்கு 365 நாள். இந்த சந்திரனை வச்சு வரக்கூடிய இந்த வடத்துல வந்து 3 வருஷத்துக்கு ஒருத்தோட 30 நாள் அதிகம் வரும். அந்த 30 நாள் தான் அதிக மாசமா வரும். ஆனாடி இது அதிக மாசம்னு சொல்றோம், புருஷோத்த மாசம்னு. இந்த ஆக்சுவலா சில பேர் நம்ம சொல்றோம், அந்த லீஃப் இடத்துல பிறந்தவனுக்கு அந்த பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்தவனுக்கு 4 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் பிறந்த நாள்னு சொல்றோம். ஏன்னா வருஷம் வருஷம் வராது. அதே மாதிரி இந்த புருஷோத்தம மாசத்திலையும் எந்த விசேஷமும் இல்லாமல் இருந்தது. அப்ப புருஷோத்தம மாசம் வந்து பகவான்கிட்ட வேண்டி வணங்கினப்ப இந்த மாசம் வந்து ரொம்ப விசேஷமே, எனக்கு பிரியமானதா இருக்கும், எல்லா மாதங்களையும் முதன்மையானதாகவும் மிக முக்கிய வழிபாட்டுக்குரியதாகவும் திகழும். இந்த மாதத்தை வழிபடுவர்களின் கர்மங்கள் எரிந்து சாம்பலாகும். எனது பக்தர்கள் சில சமயங்களில் குற்றங்கள் இழைக்கலாம், ஆனால் இந்த புருஷோத்தம மாதத்தில் அவர்கள் எல்லா குற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள். இம்மாதத்தினை அவமதிப்பவர்கள் எல்லா விதமான நற்பலனையும் இழப்பார்கள். இந்த மாதத்தை பாலப் பண்ண எல்லா நற்பலனையும் இழப்பார்கள். புருஷோத்தம மாத விரதத்தை கடைபிடிக்காமல் ஒருவர் தூய பக்தி சேவை செய்ய இயலாது. வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் எல்லா விதமான தவங்களையும் தெய்வீக சரங்களையும் விட புருஷோத்தம மாதம் மிகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. யார் ஒருவர் பக்தியுடன் புருஷோத்தம மாத விரதத்தினை கடைபிடித்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று வாழ்வின் இறுதியில் எனது இருப்பிடமான கோலோகத்தை வந்தடைவர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், நாரதிய புராணம், அத்தியாயம் 31. இதில் வந்து புருஷோத்த மாசத்தை வந்து அதை கடைபிடிக்காம யாரும் தூய பக்தி சேவை செய்யலாதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்மாதத்தினை அவமதிப்பவர்கள் எல்லா விதமான நற்பலனையும் இழப்பார்கள். இது படிக்கல எனக்கு யாபம் வருது, இங்கே யாரும் டிவோடிஸ் யாபகாந்தில் ஒரு தடவை பகவான் இதை வந்து யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணகிட்ட கேட்குறாரு. இந்த வனவாசம் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்போ ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னப்போ கிருஷ்ணன் வந்து, நீங்கள் ஒரு சமயம் வந்து புருஷோத்த மாசத்தை பின்பற்றாமல் நீங்கள் வந்து அதுக்கு சரியான மரியாதை கொடுக்கானாடி உங்களுக்கு இந்த துன்பத்துக்கு ஆளானீங்கன்னு சொல்கிறாரு. யார்? பஞ்சபாண்டவர்களுக்கு. ஆனாடி புருஷோத்த மாதம் வந்து அதை வந்து நம்ம முறைப்படி பின்பற்றி ஃபாலோ பண்ணலைன்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப துன்பத்தை உண்டாக்கும், பஞ்சபாண்டவர்களுக்கே துன்பத்தை உண்டாக்கும். நீங்கள் முந்தின பிறவி இல்லை ஏதோ ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு வழிமுறைன்னு சொல்லி புருஷோத்த மாதம் வரப்போகுது, அதை சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனாடி இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த புருஷோத்த மாதம் வருது. ஆனாடி நம்ம எவ்வளோ வந்து அதிகபட்சம் பகவானோட பக்தி செயல்களை நம்மளை இணைக்க முடியுமோ அவ்வளோ இணைச்சிக்கிடும். நம்முடைய பிலாசபி வந்து பாசிட்டிவ் சென்ஸ். இந்த மாதிரி பக்தியில் அதிகமாக ஈடுபடும் போது மற்ற குறைபாடுகள்லாம் இருக்கவே இருக்காது. அதனாடி பகவான்கிட்ட நம்ம அதிக சேவையில் ஈடுபடவும், பக்தர்களுக்கு அதிக சேவையில் ஈடுபடவும், அதே மாதிரி பாகவதம் பாகவதத்தை கேட்கவும் படிக்கவும், பக்தர்களோட சத்சங்கத்தில் இருக்கவும், மேலும் என்ன அதிக சேவைகள், சாதனை ஒரு பக்கம் இருக்கணும், சேவை ஒரு பக்கம் இருக்கணும். சாதனை வந்து தொடர்ந்து செய்ய முடியாது. சாதனைனா நான் புருஷோத்த மாசத்தில் 100 ரவுண்டு பண்ணுறேன்னு பண்ணலாம், அந்த 100 ரவுண்டு டேஸ்ட் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்காது, கிடைக்கலாம், சுருக்கமாக இருக்கும். அதே சமயம் பக்தி சேவை நாடி பகவான் நாமத்திலையும் டேஸ்ட் வரும், பகவான் பக்தர் சேவையிலையும் டேஸ்ட் வரும். ஆனாடி பக்தி சேவை வந்து நம்ம படிப்படியாக அதிகம் பண்ணிக்கணும். இந்த பலத்து நாடி நம்ம வந்து பக்தியில் முன்னேறதுக்கு பகவான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன குறைபாடுகள் இருந்தாலும் உதவி செய்கிறேன்னு எல்லாரும் நம்ம நாடு முடிஞ்சதை புருஷத்த மாதத்தில் ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புருஷத்த மாதம் வந்து இந்த 17ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்து 16 இன்னமும் முடியுது. ஆனாடி இப்போ ஃபாலோ பண்ணுறவங்க இன்னி விட்டவங்க கூட இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனையோ விரதங்கள் இருக்கிறோம், அதையெல்லாம் விட மிக உயர்ந்த விரதம்னு பகவான் சொல்ற நாடி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அது போக இந்த வரக்கூடிய மூணு ஞாயிற்றுக்கிழமைகளும் அனந்த அவதார் பிரபு சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே பகவானுக்கு ஆர்த்தி காட்டலாம். இன்னொன்று வந்து புருஷோத்த மாசத்தில் வந்து ரொம்ப விசேஷம் வந்து நெய் ஆர்த்தி காட்டுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நெய் ஆர்த்தி காட்டுறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ கடையில் வாங்கின நெய்யோ இதோ வெண்ணையோ எதுவும் யூஸ் பண்ண முடியலை நம்ம நாடி, எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனாடி நம்மளே பால் சுத்தமான பால் வச்சு அந்த மாதிரி குருதியாக பாலும் சில இல்லை கடைஞ்சோ இல்லை நெய் எடுத்து சுருக்கமாக இருந்தால் பார்க்கலாம். இன்னைக்கு பக்தர்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்ததில் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆர்த்தி பண்ணியிருக்கு. கடையில் வாங்கி தரேன்னா இல்லை டன்னு டன்னாக கிடைக்கும், ஆனால் அது நெய்யானு சொல்ல முடியாது, இல்லை என்னென்ன கலப்படம்னு சொல்ல முடியாது. நம்ம பக்தர்கள் வந்து சுத்தமான நெய்யில் இது பண்ணி ஆர்த்தி காட்டணும், அதுவும் ஒரு முக்கியம். இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள். மெயினாக வந்து பகவான் நாமம், பக்தி சேவை, பகவான் பிரசாதம், இதெல்லாம் உறுதியாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் உறுதி இல்லாமல் இருந்துருக்கலாம், உறுதியாக இருக்கலாம். நிறையா பேர் ஜபம் பண்ணுறதுக்கு தயங்கலாம், ரெண்டு ரவுண்டு நாலு ரவுண்டு, கொஞ்சம் ரவுண்டு அதிகம் பண்ணிக்கலாம், எட்டு ரவுண்டு பன்னெண்டு ரவுண்டு எவ்வளோ அதிகம் முடியுமோ.